முதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உலக மயக்கவியல் தின சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று திருச்சி சியாமலா நர்சிங் ஹோம் ஸ்ரீ ரம்யா மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் மயக்க மருந்து மற்றும் அவசர சிகிச்சை நிபுணரான டாக்டர் கோ சதீஷ் அவர்கள் மயக்க மருந்தின் முக்கியத்துவமும் பயன்களும் குறித்து பல தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மயக்க மருந்து தினம் அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி கடைபிடிக்கப்படுது. இன்றைய தினத்துல மருத்துவரான உங்களை நேர்காணல் எடுக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களை அன்போடு வரவேற்கிறோம். முதல்ல உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் நம்முடைய புதுகை பண்பலை நேயர்களுக்காக செஞ்சுக்கங்க.
நான் டாக்டர் சதீஷ் ஜி, அனஸ்தீசியாலஜிஸ்ட், மயக்க மருந்து நிபுணர். நான் திருச்சியில ஒரு 6 ஹாஸ்பிட்டல் வந்து மருத்துவமனையில வந்து என்னோட கண்ட்ரோல்ல இருக்கு.
ஐயா, இப்ப மயக்க மருந்து அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அறுவை சிகிச்சை செய்யறதுக்கு முன்னாடி எல்லா மருத்துவர்களும் மயக்க மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த மயக்க நிலையில தான் எல்லா அந்த நோயாளிகளுக்குமே அறுவை சிகிச்சை செய்ய ஆரம்பிப்பாங்க. இப்ப மயக்க மருந்து அப்படின்னா என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
மயக்க மருந்துன்னா அனஸ்தீசியா, நோ சென்ஸ் அப்படிதான் சொல்லுவோம். அதாவது வலியே இல்லாம இருக்கிறது, அதுதான் சொல்லுவோம். முன்ன வந்து மன்றகோராங்கிற பிளான்ட்ல தான் அந்த நார்காட்டிக் எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. அதை கண்டுபிடிச்சது வந்து ஆலிவர் வெண்டல் ஹோம்ஸ் தான் கண்டுபிடிச்சாரு. ஸோ அதுதான் கண்டுபிடிச்சிட்டு நோ சென்ஸ் அனஸ்தீசியா அப்படின்னு மீன் பண்றாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, மயக்க மருந்துங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து ரெகுலேட் பண்றாங்க. ஸோ எப்படி கொடுக்கணும், பேலன்ஸ்டா கொடுக்கணும் அப்படின்னு அடுத்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதை யாரு கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஜான் லுண்டி, ரால்ஃப் வாட்டர்ஸ், இவங்க தான் பேலன்ஸ்டா கொடுக்கணும், அளவுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடாது, கம்மியாக கொடுக்கக்கூடாது, எந்த அளவுக்கு எப்படி கொடுக்கணுங்கிற வார்த்தையெல்லாம் இவங்க தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதுதான் மயக்க மருந்துங்கிறது ஒரு நம்ம ஷார்ட்டா புரிஞ்சுக்கிற விஷயம்.
ஐயா, இப்ப இந்த மயக்க மருந்து உலகத்துல முதன் முதல்ல எங்க எப்போது பயன்பாட்டுக்கு வந்தது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
1844 நைட்ரஸ் வச்சு ஃபர்ஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட் பண்றாங்க, ஒரு அறுவை சிகிச்சைக்கு பண்ணலான்னு அதை முடிவு பண்றாங்க. ஹோர்ஸ் வெல்ஸ்ங்கிறவர் முதன் முதல்ல அதை மயக்க மருந்தை பயன்படுத்தி அறுவை சிகிச்சை பண்ணலாம்னு முடிவு பண்றாரு. அதுக்கு என்ன, ஒரு எடுத்தோடனே நம்ம பெரிய அறுவை சிகிச்சைக்குலாம் போக முடியாது. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா, டூத் எக்ஸ்ட்ராக்ஷன், இந்த பல்லை புடுங்கிறதுக்கு அதை பயன்படுத்துறாரு. ஸோ ஆனால் அது வந்து ஃபர்ஸ்ட் எப்போதுமே அவர் எடுத்தோடனே நம்ம வெற்றி காண்பதுங்கிறது அரிதில்லை. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, அது தோல்வியில் தான் முடியுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, 1846 WTG மார்டன்ங்கிறவர் கேஸ் ஈத்தருங்கிற கேஸை வச்சு ஒரு அனஸ்தீசியா கொடுத்து ஒரு அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக முடிக்கிறார், சக்சஸ்ஃபுல்லாக முடிக்கிறார். இது வந்து பப்ளிக் முன்னால் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறார், பொதுமக்கள்கிட்ட காமிச்சு தான் பண்ணுறாரு. ஸோ அது சக்சஸ்ஃபுல்லாக போகுது. அதுக்கப்புறம் தான் அது என்ன நாள் அப்படின்னா, அக்டோபர் 16. ஸோ அன்னைக்கு பண்றாங்க. ஸோ அதனாலதான் நம்ம இன்னைய டேல வந்து அதை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் சக்சஸ்ஃபுல்லா ஃபர்ஸ்ட் மயக்க மருந்து கொடுத்து வெற்றிகரமா முடிக்கப்பட்ட நாள் அக்டோபர் 16.
டாக்டர், இப்ப இந்த மயக்கவியல் அல்லது மயக்க மருந்தினுடைய தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறவர் யாரு, ஏன் அவரை மயக்கவியலுடைய தந்தை அப்படின்னு நம்ம அழைக்கிறோம், அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டர்.
அந்த WTG மார்டன்ங்கிறவ தான் மயக்க மருந்த கொடுத்து அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக நடத்தி காமிச்சார். ஸோ அதனால வேற யாரை நம்ம கொண்டாட போறோம், அவரை தான் நம்ம கொண்டாட போறோம். மயக்க மருந்தின் தந்தை, ஃபாதர் ஆஃப் அனஸ்தீசியான்னு நாங்கள் தூக்கி வச்சு கொண்டாடுறோம். ஸோ அவரை தான் நாங்கள் சொல்லுவோம், WTG மார்டன்ங்கிறவ தான் மயக்கவியலின் தந்தை.
இந்த மருத்துவத்துறையில மயக்க மருந்தினுடைய தேவையும் அவசியமும் இன்னைக்கு என்னவா இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
இப்ப மருத்துவத்துறையில மயக்க மருந்து தேவைங்கிறது ஒரு இன்றியமையாத ஒன்னா இருக்கு. ஏன் சொல்றேன்னா, மயக்க மருந்து இல்லாம எந்த அறுவை சிகிச்சையும் பண்ணவே முடியாதுங்கிற காலகட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ நீங்க மயக்க மருந்து இல்லாம ஒரு அறுவை சிகிச்சை பண்ணி பாருங்க, அவன் வலியோட எப்படி படுத்திருப்பான், அவனால முடியவே முடியாது. ஸோ அதனால தான் சொல்றேன், வலி இல்லாம வெற்றிகரமாக முடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா மயக்க மருந்துங்கிறது ஒரு இன்றியமையாத காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். அடுத்து நீங்க மயக்க மருந்து இல்லாம இந்த ஒரு டூத் எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன்னு வச்சிங்களேன், இப்ப அப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பல்லு பிடுங்குறதுக்கெல்லாம் அப்படியே பிடுங்குவாங்க. ஸோ அது வந்து பயங்கர பெயின்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த பெயின் என்ன ஆகுது, வலி அதிகமாச்சுன்னா அதுலேயே நீங்கள் மயக்கம் அடைஞ்சிருவீங்க. ஸோ தட் இஸ் கால்ட் பெயின் ஷாக். அந்த பெயின் ஷாக்லாம் போனால் இன்னமும் இன்னும் ஒசனா தான் போவீங்க. அந்த பெயின் ஷாக் எல்லாம் போச்சுன்னா அடுத்து ஐசியூ கேர், ஒரு சின்ன ப்ரொசீஜருக்கு வந்துட்டு அடுத்து ஐசியூல அட்மிஷன் ஆகணுமா, ஒரு லோக்கல் அனஸ்தட்டிஸ்ட் பண்ணிட்டு வச்சீங்களேன் எந்த பல்ல புடுங்குறோமோ அந்த இடத்துல மட்டும் ஒரு லோக்கல் கொடுத்தோம் அப்படின்னா பெயினே இருக்காது. ஒரு அதிகபட்சம் 5 மினிட்ஸ்ல செய்ய வேண்டிய ப்ரொசீஜரை மயக்கம் வந்து இல்லாம பண்ணீங்கன்னா ஒன்றும் பண்ணவும் முடியாது. அது இல்லாம பெயின் ஷாக் எல்லாம் போகணும், போயிட்டு ஐசியூலாம் அட்மிஷன் போற ரேஞ்சுக்கெல்லாம் போகும். ஸோ அதனால மயக்க மருந்துங்கிறது இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமா ஒண்ணு, இந்த சின்ன விஷயத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம்.
ஐயா, இப்ப மயக்க மருந்து அப்படிங்கிறப்ப மருத்துவ துறையினுடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே இந்த மயக்க மருந்து தான் இருக்குது. நீங்க சொல்றது போல எல்லா விதமான அறுவை சிகிச்சையும் முதல்ல மயக்க மருந்து கொடுத்ததுக்கு பின்னாடி தான் நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை செய்யறாங்க. இன்றைய காலகட்டத்துல இந்த மயக்க மருந்துல எப்படிப்பட்ட ஒரு நவீன முறை வந்துருச்சு, எப்படிப்பட்ட ஒரு நவீன முறைய மருத்துவர்கள் கையாளுறாங்க, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
இப்ப மயக்க மருந்துன்னு பாத்தீங்கன்னா முழு மயக்கம், அதாவது ஜென்ரல் அனஸ்தீஷியா ஒன்று சொல்லுவோம், அடுத்து ரீஜனல் அனஸ்தீஷியா சொல்லுவோம். ஜென்ரல் அனஸ்தீஷியா அப்படிங்கிறது முழு மயக்கம் கொடுத்து உங்களுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ரத்த குழாய் மூலமா அந்த இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு ஃபுல்லா மயக்கமுறைய செய்து அதுக்கப்புறம் பண்ற அறுவை சிகிச்சை. அந்த அறுவை சிகிச்சைங்கிறது நீங்க ரொம்ப நேரம் பண்றீங்க, ஒரு 4 hours 5 hours எவ்வளவு நேரம் கூட பண்ணலாம். அப்ப அந்த முழு மயக்கம் கொடுத்துதான் பண்ணணும், அது மாதிரி பண்ணலாம். ஒண்ணு அதுலயே ரொம்ப நேரம் பண்ண தேவையில்லை, முழு மயக்கம் தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்துல ஒரு 5 to 5 minutes 10 minutes அதிகபட்சம் ஒரு 30 minutes வச்சுக்கலாம். 30 நிமிடங்கள் இருந்தா கூட பண்றதுக்கு ஒரு சிறிய வகையான அளவு கம்மியா நீங்க மயக்க மருந்து கொடுத்து அந்த அறுவை சிகிச்சையை நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு மயக்க மருந்து. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரீஜனல் அனஸ்தீஷியா, அதாவது ஒரு பார்ட் அந்த பார்ட்டுக்கு மட்டும் நம்ம கொடுக்குற அனஸ்தீஷியான்னு சொல்லுவோம், ரீஜனல் அனஸ்தீஷியாங்கிறது. அதுல வந்து ஸ்பைனல் அனஸ்தீஷியான் இருக்கு, எபிடுரல் அனஸ்தீஷியான் இருக்கு. ஸ்பைனல்ங்கிறது மூளை தண்டுவடம். ஸோ மூளை தண்டுவட திரவத்துல நீங்க ஒரு அனஸ்தீஷியா ஒரு மயக்க மருந்தை கொடுத்தீங்க அப்படின்னா அப்டமன் இருக்குல்ல வயிறு வயிற்றுப்பகுதி வந்து கீழே கால் வரைக்கும் ஃபுல்லா மரத்து போகும். ஸோ மரத்து தான் போகும், ஆனா கண்ணு முழிச்சிருப்பீங்க. ஸோ இதுவும் ஒரு சேஃபரான ஒரு அனஸ்தீஷியா மயக்க மருந்து. இது வந்து யூஸ்வலா பாத்தீங்கன்னா வயிற்று கீழே இருந்து கால் வரைக்கும் அது வந்து ஒரு 2 to 3 hours நீங்க பண்றீங்க அப்படின்னா இந்த மயக்க மருந்தை நீங்க கொடுக்கலாம். 3 hours இல்லாம 5 or 6 or 7 hours போகுது அப்படின்னா அப்ப எபிடுரல் அனஸ்தீசியாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது மூளை தண்டுவட திரவத்துல அந்த மயக்க மருந்தை கொடுக்காம எபிடுரல்ங்கிற ஒரு ஸ்பேஸ்ல நீங்க இன்னொரு அந்த மயக்க மருந்தை கொடுக்கறச்ச கொடுத்துட்டு அதுல என்னன்னா அந்த மூளை தண்டுவட திரவத்துக்கு முன்னால அந்த எபிடுரல் ஸ்பேஸ் சொல்றல அந்த ஸ்பேஸ்ல ஒரு பகுதி ஒரு டியூப் மாதிரி இருக்கும், ஒரு பகுதி அங்க வச்சிருவோம். அதோட இன்னொரு எண்டை வந்து முதுகுக்கு பின்னால வச்சிருவோம். ஸோ நீங்க ஒரு 3 hours பண்ணாலும் 4 hours பண்ணாலும் 5-6 hours எவ்வளவு ஹவர்ஸ் பண்ணாலும் நம்ம வந்து பின்னால இருந்து அந்த டைம் முடிய முடிய இன்ஜெக்ஷன் கொடுக்க கொடுக்க அறுவை சிகிச்சை மணி நேரம் அதிகமாகனாலும் வெற்றிகரமாக முடிக்க முடியும். ஸோ இது ஒரு வகையான ஒரு அனஸ்தீசியா. இன்னொன்னு என்ன சொல்லலாம், நரம்பு. இப்ப கையில மட்டும் நீங்க வந்து ஆப்ரேஷன் பண்ண போறீங்க அறுவை சிகிச்சை, கையில அடிபட்டு இருக்கு, கையில உள்ள எலும்பு ரத்த குழாய் எதுனாலும் என்ன கை சம்பந்தமான என்ன அறுவை சிகிச்சைனாலும் அந்த கைக்கு போற நரம்பு வந்து நர்வ் என்ன பண்ணும் கழுத்துக்கிட்ட இருக்கும். ஸோ அந்த கழுத்துக்கிட்ட நரம்பை பார்த்து ஒரு இன்ஜெக்ட் பண்ணா போதும், மயக்க மருந்து கொடுத்தா போதும். அது என்ன ஆகும், கை மட்டும்தான் உங்களுக்கு மறந்து போகும். ஸோ இதெல்லாம் எப்படி இதெல்லாம் ஒரு பாதுகாப்பான மயக்க மருந்து தான் நான் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த கை மட்டும்தான் மறந்து போகும். ஸோ அதுவுமே ஒரு 4 or 5 hours குறையாம நீங்க சர்ஜரிலாம் அறுவை சிகிச்சைலாம் நல்லா வெற்றிகரமாக முடிக்கலாம். ஸோ இது ஒரு வகையான ஒரு மயக்க மருந்துன்னு சொல்லுவேன். ஸோ பாத்தீங்கன்னா ஜெனரல் அனஸ்தீசியா அதாவது முழு மயக்கம், ரீஜனல் அனஸ்தீசியா அந்த எந்தெந்த வயிற்றுக்கு கீழே உள்ளதுக்கு மட்டும் அடுத்து நரம்பு சம்பந்தமானது. ஸோ இந்த மாதிரி வகையான மயக்க மருந்துகள்லாம் நம்ம கொடுக்கலாம்.
ஐயா, இப்ப இந்த மயக்க மருந்த அறுவை சிகிச்சை காரணமா மனிதனுடைய உடல்ல ஊசியின் மூலமா செலுத்துறாங்க மருத்துவர்கள். அப்படி ஊசியின் மூலமா செலுத்துவதன் போது மனிதனுடைய உடல்ல ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்காங்க ஐயா?
மயக்க மருந்து கொடுக்கறதுனால பாதிப்பு இருக்கான்னு கேட்டா ஃபர்ஸ்ட் நான் இருக்குன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ரத்த ஓட்டம் சீரா போயிட்டு இருக்கு, மயக்க மருந்து கொடுத்தா ரத்த ஓட்டம் அந்த சீரா போயிட்டு கம்மியாகும் அப்படிங்கிறப்ப அப்ப பாதிப்பு உண்டு. ஆனா அந்த சீரா போயிட்டு இருக்க ரத்த ஓட்டம் கம்மியாகிறப்பையும் சீரா இருக்க நாடி துடிப்பு கம்மியாகிறப்பையும் அதை அதிகப்படுத்துவதற்கு உண்டான மருந்துகள் நம்மகிட்ட நிறைய இருக்கு. ஸோ அதனால பயப்பட தேவையில்லைன்னு சொல்லுவேன். ஸோ அதனால மயக்க மருந்து இந்த சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க மயக்க மருந்து கொடுக்க வரப்ப அந்த பொதுமக்கள்லாம் அதோட இசியம் தெரியாதனால சார் மயக்கம் கொடுத்தா இந்த மாதிரி ஆயிரும் பிரச்சனை வரும் அப்ப ஆப்ரேஷனே பண்ண தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அதை வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. என்ன மயக்கம் கொடுத்தாலும் அதை சரி பண்றதுக்கு உண்டான மருந்துகள் நம்ம கிட்ட நிறையவே இருக்கு, அட்வான்ஸ்டா நிறைய இருக்கு. அதனால பாதிப்பு இருக்கான்னு கேட்டால் பாதிப்பு இல்லை. சில பொதுமக்கள் அதாவது நபர்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதய சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கும் அவங்களுக்கு எப்படி கொடுக்கணும், நுரையீரல் சம்பந்தமான தொந்தரவு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எப்படி கொடுக்கணும், கிட்னி லிவர் சம்திங் இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் உண்டான தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் அதற்கு என்ன மருந்து கொடுக்கணும் எப்படி கொடுக்க வேண்டிய வழிவகைகள் நிறைய நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அதனால பாதிப்பு இருக்கு, ஆனா அந்த பாதிப்பை சரி பண்ணி வெற்றிகரமாக எப்படி முடிக்க வேண்டுங்கிறது இங்க இருக்கிற எல்லா மயக்க மருந்து நிபுணர்களும் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. சோ அதனால நான் பயப்பட வேணாம்னு தான் நான் சொல்லுவேன்.
ஐயா, நீங்க சொல்றது போல இன்னைக்கு மயக்க மருந்து இல்லாம எந்த அறுவை சிகிச்சையுமே மேற்கொள்ள முடியாது. ஒரு சில வயதானவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தூக்கம் வராது, அவங்க மருத்துவர்களுடைய ஆலோசனையின் அடிப்படையில தூக்க மருந்துகளை தூக்க மாத்திரையை உட்கொண்டு இரவுல வந்து தூங்குவாங்க. இப்ப மயக்க மருந்து கொடுத்ததுக்கு பின்னாடிதான் நீங்க வந்து அறுவை சிகிச்சையை செய்றீங்க, மயக்க மருந்துலையும் அந்த சம்பந்தப்பட்ட நோயாளி ஆழ்ந்த உறக்கத்துல இருக்காங்க. அதே போல தூக்க மருந்து உட்கொண்டு அந்த மாத்திரைகளை உட்கொண்டு தூங்கக்கூடியவங்களும் ஆழ்ந்த உறக்கத்துல இருக்காங்க. மயக்க மருந்துக்கும் தூக்க மருந்துக்கும் என்னங்கய்யா வேறுபாடு, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
மயக்க மருந்துங்கிறது நம்ம அறுவை சிகிச்சைக்கு கொடுக்கறது தான் நம்ம மயக்க மருந்துன்னு சொல்லுவோம். மயக்க மருந்து கொடுத்துட்டு அறுவை சிகிச்சை முடிச்சதுக்கு அப்புறம் மயக்க மருந்துல இருந்து வெளில வந்துருவாங்க, அது தூக்கம் தான் அதுக்கப்புறம் இருக்கும். இது வந்து மயக்க மருந்துனா என்னங்கிறது, அறுவை சிகிச்சைக்கு கொடுக்கறதா மயக்க மருந்து ஒண்ணு. இப்ப தூக்க மருந்துங்கிறது தூக்க மாத்திரைங்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் வேறுபடுத்தி சொல்லுவோம். தூக்க மாத்திரைங்கிறது நீங்க சொல்ற மாதிரி வயதான காலத்துல தூக்க மாத்திரை கொடுக்குறோம். சோ அது வந்து எவ்வளவு கொடுக்கணும், எந்த அளவு கொடுக்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் இருக்கு, குறிப்பிட்ட அளவு தான் கொடுக்கணும். சோ அந்த குறிப்பிட்ட அளவு கொடுக்கறது தூக்க மாத்திரை. இப்ப வயதானவங்க மட்டும் இல்ல, இப்ப நிறைய பேரு இந்த தூக்க மாத்திரை எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு டிப்ரெஷன், மனச்சோர்வு, மன நிம்மதி எதுவுமே இல்லை, கோபம் அதிகமாகுது, அந்த சைக்காட்ரி ரிலேட்டடா நிறைய பேருக்கு இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே இந்த என்ன சொல்றது, இந்த அவசர காலத்துல அதிகமா நம்ம ஓடி 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 இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. சோ அதனால அதுக்கு நிறைய பேர் தூக்க மாத்திரை எடுத்துறீங்க. நீங்க கேட்ட கேள்வி சரியான கேள்விதான். அந்த தூக்க மாத்திரை அளவு கரெக்டா போகிறது தூக்க மாத்திரை, அளவுக்கு அதிகமா போச்சுன்னா அது மயக்க மாத்திரை மாதிரி போயிடும். பட் ஆனா எதுனாலுமே பயப்படுற ஒரு கண்டிஷனுக்குலாம் இருக்காது. ஒருவேளை தெரியாம அளவுக்கு அதிகமான மாத்திரைய நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம சீக்கிரமே அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று நம்ம எவ்வளவு மாத்திரை எடுத்திருக்கோம், எவ்வளவு அளவு எடுத்திருக்கோம் சொன்னாலே அது சரி பண்ணிக்கலாம். ஸோ அதனால இதுதான் தூக்க மாத்திரை மயக்க மருந்துக்கும் உள்ள ஒரு வேறுபாடு, பேசிக்கலாம்.
ஐயா, இப்ப இன்னைக்கு அறுவை சிகிச்சை அப்படிங்கறதுல நிறைய இன்னைக்கு மருத்துவத்துறையில நவீன முறைகள்லாம் வந்துருச்சு. இன்னைக்கு ஒரு சில பேர் அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிறாங்க, ஒரு சில காலகட்டத்துக்கு பின்னாடி மறுபடியும் அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது ஒன்றுக்கு இரண்டு முறை இந்த மயக்க மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த அறுவை சிகிச்சைகள் செய்யப்படுது. அப்படி அடிக்கடி மருத்துவ முறைகள்ல இந்த மயக்க மருந்து கொடுக்கறதுனால இயல்பா இருக்கக்கூடிய மனிதனுடைய உடல்ல ஏதாவது பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்காங்க ஐயா?
என்னோட இதுல கேட்டீங்கன்னா எத்தனை தடவைனாலும் நீங்க மயக்க மருந்து கொடுக்கலாம் தான் நான் சொல்லுவேன். சோ ஒருத்தருக்கு இவ்வளவுதான் மயக்க மருந்து கொடுக்கணும், ரெண்டு தடவை தான் கொடுக்கணும், மூணு தடவை கொடுக்கணுங்கிறது சாதாரண ஒரு சராசரி மனிதனுக்கு இல்லை. இன்னைக்கு ஒரு ஒரு அறுவை சிகிச்சை செய்யறோம், ஒரு எடுத்துக்காட்டா என்ன சொல்ல வரோம்னா, நம்ம ரோட்ல ஆர்டிஏன்னு சொல்லுவோம், ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்லாம் நடக்குது, அப்ப கையிலையும் அடிபட்டிருக்கு காலையும் அடிபட்டிருக்குன்னா நீங்க அட் அ டைம் வந்து ரெண்டுலாம் பண்ண மாட்டாங்க, அது ரெண்டும் பண்றது ஒரு ரிஸ்க். சோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இன்னைக்கு ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவாங்க, ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க, ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு அவரை ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு அடுத்த அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்ப அதை பண்ணித்தான் ஆகணும். அதுக்காக நம்ம ரெண்டு மூணு கொடுக்குறோம் அப்படி கொடுக்கறதுனால பாதிப்பு இருக்குன்னா நம்ம அதை சொல்லக்கூடாது. எப்ப பாதிப்புன்னு சொல்லணும்னா, ஒரு மனிதனுக்கு அறுவை சிகிச்சை பண்ண போறோம்னா முன்கூட்டியே அந்த மனிதனுக்கு அவருடைய எவ்வளவு கொடுக்கணும், வெயிட் பார்ப்போம், எடை எவ்வளவுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இரத்தத்தின் அளவு, ஃபார் எக்ஸாம்பிள் அனிமியா இருக்கா, ஹீமோகுளோபின் லெவல்லாம் எப்படி இருக்கு, அடுத்து சிறுநீரகம் எப்படி வேலை செய்யுது, கல்லீரல் எப்படி வேலை செய்யுது, நுரையீரல் எப்படி வேலை செய்யுது, இருதயம் எப்படி வேலை செய்யுது, எல்லாத்தையும் நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கணக்கிட்டு எடுத்துக்கொண்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த மயக்க மருந்தே கொடுப்போம். அப்படிங்கிறப்ப எவ்வளவு நாள் கொடுக்கலாம், ஒருவேளை இதுல ஏதாவது பாதிப்பு இருக்கு. இப்ப ஒரு எடுத்துக்கிட்டா இருதயத்துல அவர் இருதயத்துக்கு உண்டான மருந்து மாத்திரை எடுத்துக்கிறாரு அப்படின்னா, அப்ப எப்படி எந்த வகையான மருந்து நம்ம கொடுக்கணும், இப்ப கிட்னி ஃபெயிலியருக்கு சிறுநீரக தொந்தரவு இருக்குன்னா அப்ப அதுக்கு எந்த வகையான மருந்து கொடுக்கணும் அப்படிங்கலாம் ஒரு அளவு எல்லாம் இருக்கு. சோ அதனால திரும்ப திரும்ப கொடுக்குறதுங்கிறது அந்த மனிதனுடைய இயல்பு, மனிதன் எந்த மாதிரி இருக்கிறாரு அப்படிங்கறது, அதை வச்சுதான் நம்ம திரும்ப திரும்ப கொடுக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணலாம். பட் திரும்ப என்னைக்கெல்லாம் திரும்ப திரும்ப கொடுக்கறது வந்து ஒன்னும் தொந்தரவு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன்.
ஐயா, இப்ப இன்னைக்கு மகப்பேறு மற்றும் குழந்தை பிறப்புன்னு இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிறைய அறுவை சிகிச்சையின் மூலமா குழந்தைகள் வந்து பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல பெண்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மயக்க மருந்து வழங்கப்படுது? ஒரு சில பேருக்கு அந்த மயக்க மருந்து செலுத்தினுடைய பாதிப்புகள் கூட ஒரு தூக்கமா இருக்குது, அப்படி ஒரு சோர்வா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில பெண்கள் கூட சொல்றாங்க. பெண்களுக்கு இந்த மயக்க மருந்து குறித்து எப்படிப்பட்ட ஒரு மருத்துவ முறைகள் இன்னைக்கு இருக்குது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
பிரசவம் வந்து எப்போதுமே எல்லா இங்க இருக்க மகப்பேறு மருத்துவர் அத்தனையுமே நார்மலா தான் அது சுகப்பிரசவம் தான் ஆகணும் அப்படின்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. பட் இப்போ வந்து உடம்பு ஒத்துழைக்காத ஒரு காரணம், ரெண்டாவது ரிஸ்க் ரொம்ப அதிகமாகுது. அந்த நம்ம நார்மல் பண்றச்ச சில டைம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து அந்த டைம்குள்ள பிறக்கலன்னா அப்படின்னா அந்த குழந்தை வந்து ஹை ரிஸ்க்ல போய் முடியுது. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை நார்மலா பிறந்துச்சு அப்படின்னா என்ஐசியு குழந்தைக்கு உண்டான தீவிர சிகிச்சை பிரிவுக்குலாம் போகுது. இந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்கணுமா அப்படின்னு 9 மாதம் இருந்து கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிட்டு பிறந்ததுக்கு அப்புறம் இந்த ரிஸ்க் எடுக்கணுமான்னு யோசிக்கிறப்ப எல்லாருமே அந்த டைமுக்கு தான் சரி வேணாம் ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்ட்டு இந்த சிசேரியன் அறுவை சிகிச்சைக்கு போறாங்க. ஸோ அறுவை சிகிச்சைன்னு போறச்ச இதுலயும் நான் சொல்றேன், எதுக்கும் பயப்பட தேவையில்லை. சில பேர் என்ன அறுவை சிகிச்சை பண்ணிட்டு திரும்ப பழையபடி வேலை பார்க்க முடியுமா முடியாதா அப்படின்லாம் கொஸ்டின்லாம் சொல்றாங்க. அடுத்து அறுவை சிகிச்சை பண்ணிட்டு எனக்கு பேக் பெயின் ரொம்ப அதிகமா இருக்கு சார், முதுகுலலாம் ரொம்ப பெயின் அதிகமா இருக்கு, பின்புற முதுகுலாம் வலி அதிகமாகுது அதெல்லாம் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது. இதை வந்து இந்த பேக் பெயின் சொல்றாங்களே அறுவை சிகிச்சை பண்ணதுக்கு அப்புறம் அதை பார்த்தீங்கன்னா பெரிய வகையிலான நீடில் அந்த ஊசியை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த முதுகு தண்டு வளத்துக்கிட்ட போடுறது. இப்ப பாத்தீங்கன்னா ஊசியோட அளவு ரொம்ப தின்னா இருக்கும். நீங்க ஊசி அப்படி பிடிச்சிங்கன்னா ஃபேன்ல காமிச்சாப்புறப்ப மின்விசில காமிக்கிறப்ப அது ஆடும். ஸோ அந்த அளவுக்கு அது தின்னா இருக்கும். ஸோ அப்ப பேக் பெயினே வராது. அதுக்கு தான் இதை மீன் பண்றேன். ஸோ இப்ப அந்த பேக் பெயின்ங்கிறது அறுவை சிகிச்சை பண்றதுனால வரவே வராது. நீங்க ரொட்டீனா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தாலே அது நார்மலா எல்லாருக்கும் பேக் பெயின் வரும். ஆனா இதை வேறு இந்த பொதுமக்கள் வந்து நம்ம தாய்மார்கள் கொஞ்சம் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த ஊசி போடுறதுனால தான் பேக் பெயின் வருது அப்படின்னு தப்பா புரிஞ்சுறாங்க. அது கிடையவே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா 100 பேருக்கு நீங்கள் அந்த ஊசி போறீங்கன்னா 98-99% பேக் பெயின் இந்த ஊசினால வர்றதே கிடையாது. அடுத்து நீங்கள் ரொட்டீனாக ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அறுவை சிகிச்சை பண்ணுறதுனால எந்த பயமும் இல்லைன்னு தான் நான் சொல்ல வரேன். ஒன்று அடுத்து வந்து என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் நார்மல்லாம் பண்ணணும் ஆனால் எனக்கு வலி அதிகமாக இருக்கு, இது வந்து ஒரு வரப்பிரசாதம். இப்போ நான் சொல்ல போகிறது வலி அதிகமா இருக்கு, ஏன்னா வலி டாலரேட் பண்ண முடியல, வலி பொறுக்க முடியல, ஆனா நார்மல் தான் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா முதல்ல சொன்னல அந்த ஸ்பைனல் அனசிசியா எபிடுரல் அனசிசியான்னு, அதே மாதிரி எபிடுரல் லேபர் அனல்ஜெசியான்னு சொல்லுவோம். அந்த லேபர் டைம்ல வலி அதிகமா இருக்கிறதுனால அது வலியை போக்குறதுக்கு எபிடுரல் ஸ்பேஸ்ல நாங்க இன்ஜெக்ட் பண்ணுவோம். அது எப்ப இன்ஜெக்ட் பண்ணணும், எந்த டைமுக்கு இன்ஜெக்ட் பண்ணுங்கிறது மகப்பேறு மருத்துவ சொல்லுவாங்க, அந்த சர்விக்ஸ் டைலேட்டேஷனை வச்சு சொல்லுவாங்க எத்தனை சென்டிமீட்டருக்குன்னு சொல்லுவோம். அந்த டைம்ல நாங்கள் இன்ஜெக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா காலு மறுத்து போகும், இவனுங்களா நடக்க விட முடியும், அதோட பண்ணலாம். அந்த அது வந்து வாக்கிங் எபிடுரல், அது வேற, அதை விட்டுருங்க. ஸோ மறுத்து போகும், நீங்க சிரிச்சுக்கிட்டே நீங்க வந்து டெலிவரி பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு வரப்பிரசாதமா அந்த லேபர் அனலிசிஸ்ங்கிறது இருக்கு. ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயம். ஆனா இது சில பேருக்குல பல பேருக்கு இது தெரியல. இது மூலமா நான் அதை பதிவு பண்ண விரும்புறேன். எபிடுரலுங்கிற ஸ்பேஸ்ல நீங்க அனலிசியா மயக்க மருந்து கொடுக்கறச்ச வழியே இல்லாம நார்மலா நீங்க குழந்தை பெற்றுக்கொள்ளலாம்.
ஐயா, இப்ப இந்த மயக்க மருந்துகள்ல இன்னைக்கு இப்ப நீங்க ஆரம்ப காலகட்டத்துல எப்படி மயக்க மருந்துகள் கொடுத்தாங்க, எப்படி அறுவை சிகிச்சையை மேற்கொண்டாங்க அப்படிங்கறத வழக்கமா சொன்னீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன மருத்துவ முறைகள்ல செய்யக்கூடிய அறுவை சிகிச்சைகள்ல மயக்க மருந்து முறைகள்ல எப்படிப்பட்ட ஒரு நவீன புதிய முறைகள் செயல்பாட்டுல இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
இப்ப நான் சொன்னல இந்த எபிடுரல் லேபர் அனஸ்தீசியா, அதுவே ஒரு நவீன முறையில. இதற்கு முன்னாலலாம் ரொம்ப மினிமலா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ரொம்ப கம்மியா தான். இப்ப ஆல்மோஸ்ட் எல்லா சிட்டிஸ்லயும் இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த எபிடுரல் அனஸ்தீசியாங்கிறது ஒண்ணு. அடுத்து நர்வ் பிளாக்னு சொல்லுவோம், அதாவது நர்வ் பிளாக்னா நான் சொன்னல அந்த கையில அடிபடுறது காலில் அடிபடுது எங்க எந்த பார்ட் அடிதோ அந்த நர்வை மட்டும் பிளாக் பண்ணிக்கலாம். இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இப்போ ஒரு இருதய சம்பந்தமான ஒரு நபர் இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு மயக்க மருந்து கொடுக்குறப்ப ரிஸ்க்லாம் அதிகமா இருக்கும். ஸோ அப்ப என்ன பண்ணுவோம், அவருக்கு இந்த கையில அடிபட்டுனா அந்த கைக்கு போற நரம்பு மட்டும் நம்ம வந்து பிளாக் பண்ணிடுவோம். நர்வ் மட்டும் பிளாக் பண்ணோம்னா அந்த கை மட்டும் மறந்து போகும். நீங்க நல்லா கண்ணு முழிச்சிருப்பாரு, அவர் ஆப்ரேஷன் பண்றது எதுவுமே தெரியாது, பெயினே இருக்காது. ஸோ இது ஒரு வரப்பிரசாதம். இதை முன்னால பாத்தீங்கன்னா பிளைண்டா நம்ம வந்து இந்த இடத்துல தான் ரத்த குழாய் போகும், இந்த இடத்துல தான் நரம்பு போகும்னு சொல்லி பிளைண்டா நம்ம இன்ஜெக்ட் பண்ணுவோம், அது வந்து நம்ம அனாட்டமி படிச்சுட்டு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்கேன் பண்றோம், நீங்க அப்டமன் ஸ்கேன் பண்ற மாதிரி, வயிற்று பகுதி ஸ்கேன் பண்ற மாதிரி கையில நீங்க சர்ஜரி பண்றச்ச அந்த கைக்கு உண்டான நரம்பு எந்த இடத்துல போகுதுன்னு சொல்லி ஸ்கேன் பண்றச்ச உங்களுக்கு நீட்டா தெரிஞ்சிடும். ஸோ அதை நீங்க பிரிக் பண்றது, அந்த இன்ஜெக்ட் பண்ற விதம் வந்து ஒரே இடத்துல ஒரே பிரிக்லயே முடிஞ்சிடும். இது ஒரு வரப்பிரசாதம் சொல்லுவோம். அடுத்து டிரான்ஸ்பிளான்ட்லாம் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், லிவர் டிரான்ஸ்பிளான்ட், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட், ஸோ நிறைய டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த டிரான்ஸ்பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் பண்ணுவாங்க, ஒரு 5 மணி நேரங்கள் 6 மணி நேரங்கள்லாம் பண்ணுவாங்க, பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ மயக்க மருந்தோட அளவு அதிகமாக போயிட்டே இருக்கும். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா வாலட்டல் ஏஜென்ட்ஸ்னு சொல்லிட்டு இந்த நீங்க அந்த காலத்தில் குளோரோஃபார்ம்லாம் சொல்லுவாங்களே, ஸோ அது வந்து நவீனமயமாக்கப்பட்டு இந்த சிவோஃப்ளோரின், ஐசோஃப்ளோரின் அப்படிங்கிற ஒரு கேசஸ்லாம், இப்போ ஆக்சிஜன், நைட்ரஸ் ஆக்சைடு பிளஸ் இந்த மாதிரி கேசஸ்லாம் யூஸ் பண்ணுறச்ச அளவு கம்மியாகுது. அந்த அறுவை சிகிச்சையும் நல்லபடியாக போகுது, இரத்த ஓட்டம், நாடி திருப்பு எல்லாமே ஒரு சீரா செயல்பட்டு இருக்கிறதுனால அறுவை சிகிச்சையும் வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் சொல்லுவோம் இப்பெல்லாம்.
ஐயா, இது வரைக்கும் இன்றைய உலக மயக்கவியல் தினத்துல மயக்க மருந்து அப்படின்னா என்ன, மயக்க மருந்தினுடைய தந்தை அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யாரு, இன்னைக்கு மருத்துவத்துறையில மயக்க மருந்தினுடைய தேவையும் அவசியமும் என்ன, அது எப்படி பயன்படுத்தப்படுது, குறிப்பா அறுவை சிகிச்சையில எப்படிப்பட்ட மருத்துவ முறைகள்ல இந்த மயக்க மருந்து பயன்படுது, மயக்க மருந்து உடல்ல போனதுக்கு அப்புறம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் அடையுது, அதனுடைய அடிப்படையில மருத்துவர்கள் எப்படி அறுவை சிகிச்சை மேற்கொள்றாங்க அப்படிங்கறத குறித்து மிக சிறப்பான, மிக தெளிவான ஒரு விளக்க உரையை வழங்கினீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா.
புதுகை பண்பலைக்கும் இந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நேர்களே, இதுவரை மயக்க மருந்து குறித்து பல அருமையான தகவல்களை நமக்கு வழங்கிய டாக்டர் கோ சதீஷ் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின் அஞ்சல் முகவரியிலும் தெரிவிக்கலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.